வேரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு வைகாசி திங்கள் 26 நாள் ஜூன் 9 தேதி ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
தானம் செய்ய ஒரு தம்படி கூட தர தயங்குகின்றவர்கள் தன் நாட்டின் எல்லையை காக்க ஆயிரக்கணக்கில் பணம் தருவர். சொன்னவர் சார்லஸ் பி பின்சினி.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு.
ஜூன் 9 கிமு 68 ரோமானிய சக்கரவர்த்தியான நீரோ மன்னன் தற்கொலை செய்து கொண்டார் என வரலாறு கூறுகிறது. 1964 ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக பதவியேற்றார். 2006 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் கோலாகலமாக தொடங்கிய தினம் இன்று.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பொதுக்காலம் 10 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் மரணத்தை பற்றி அல்லது இறப்பை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. ஆந்திர மாநிலத்திலிருந்து வேலை தேடி சேலம் வந்த ஏழைகள் சாமுவேல் லட்சுமி தம்பதி சேலத்தில் மாநகராட்சி வணிக வளாகம் அருகே தங்கிக் கொண்டு அந்த வணிக வளாகத்தில் கிடைக்கும் வேலைகளை செய்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் அன்னதான திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவை வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கை நடத்தி வருமளவிற்கு ஏழ்மை. 14/4/2013 அன்று பிரசவ வலி ஏற்பட்ட லட்சுமியை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அவருக்கு பிரசவம் பார்க்க 1000 ரூபாய் லஞ்சம் கேட்ட செவிலியர்களிடம் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறிய லட்சுமியை மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வெளியேற்றினர். எந்தவித கெஞ்சல்களும் எடுபடவில்லை. கணவர் மற்றும் பக்கத்து வீட்டு பெண் ஆகியோர் உதவியுடன் மருத்துவமனையிலிருந்து வணிக வளாக பகுதிக்கு அழைத்து வரப்பட்ட லட்சுமி அங்குள்ள மாநகராட்சி கழிப்பிடத்தின் பின்புறம் பக்கத்து வீட்டு பெண் பிரசவம் பார்க்க ஆண் குழந்தையை ஈன்றார். 1000 ரூபாய்க்காக ஒரு பெண்ணின் உயிர் பணயம் வைக்கப்படுகிறது. காரணம், அவர் ஏழை. இவ்வாறாக அன்றாட தினசரி செய்தித்தாள்கள் உலகிற்கு உறக்க தரும் செய்தி இந்தியாவில் உயிருக்கு மதிப்பில்லை. எத்தனை உயிர்கள் அன்றாடம் காவு வாங்கப்படுகின்றன. குடித்துவிட்டு வாகனங்கள் ஓட்டுபவர்களால், கணவன் சித்திரவதைகளால், வரதட்சணை கொடுமைகளால், பாலியல் வன்புணர்ச்சிகளால், திட்டமிட்ட படுகொலைகளால், தேவையற்ற விபத்துகளால், தவறான மருத்துவ சிகிச்சைகளால் என எண்ணற்ற வகைகளில் உயிர் துச்சம் என கருதப்படுகிறது. மற்றொரு பக்கம், இறப்பு என்பது புரிந்து கொள்ள முடியாத மறைப்பொருளாகவே இன்றும் இருக்கிறது. யாரோ ஒருவர் இறக்கின்ற போது அது வெறும் செய்தியாக நமக்கு தெரிகிறது. ஆனால் நம் குடும்பத்தில் யாராவது இறந்தால் அது நம்மை மிகவும் பாதிக்கிறது. மரணம் என்றால் என்ன? இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் மரணமா? மூளை செயலிழந்துவிட்டால் மரணமா? நரம்புகள் செயலிழந்துவிட்டால் மரணமா என்ற விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இறப்பை எப்படி எதிர்கொள்வது? நாம் அன்பு செய்யும் ஒருவர் இறக்கின்ற போது எப்படி தாங்கிக் கொள்வது என்ற கேள்விகளுக்கு விடை காண வேண்டியும் இருக்கிறது. அனைத்திற்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதில் கூறுகிறார். அவர்தாம் மரணத்தின் மீது வெற்றி கொண்டவர். மரணம் என்ற புரியாத புதிருக்கு விளக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்றைய முதல் வாசகத்தில் எலியாசு இறைவனின் அடியார், இறைவாக்கினர். யூத சமுதாயத்தில் ஒரு பொருட்டாக கருதப்படாதவர் கைம்பெண்கள். அவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்களாகவே கருதப்பட்டனர். அவர்கள் செய்த பாவத்திற்காகவோ அல்லது முன்னோர்கள் செய்த பாவத்திற்காகவோ தண்டிக்கப்படுவதாகவே பெண்மை எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவர்கள் சமயத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். அனைவராலும் கைவிடப்பட்ட அவர்களுக்கு ஒரே துணையும் ஆறுதலும் கடவுளே. உதவிட யாருமற்றவர்கள். எலியா சமூக மரபுகளை மீறி அப்பெண் மேல் பரிவு கொள்கிறார். மனித நேயத்தால் உந்தப்பட்டு அக்கைம்பெண் நிலை அறிந்து இறந்த மகனை இறை ஆற்றலால் உயிர்ப்பிக்கின்றார். அப்பெண்ணிற்கு நம்பிக்கையோடு புது வாழ்வும் தருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமானது இயேசுவின் மனித நேயத்தின் உச்சத்தை உணர்த்துகிறது. ஒரே மகனை இழந்த நயின் ஊர் கைம்பெண்ணின் நிலை கண்டு பரிவு கொள்கிறார் இயேசு. இறை ஆற்றலும் வல்லமையும் நிறைந்தவர் என்றாலும் மிக்க ஆதரவாக அழாதீர் என அப்பெண்ணை தேற்றுகிறார். ஆறுதல் மிக்க வார்த்தைகளால் அப்பெண்ணின் ஈடு செய்ய இயலாத இழப்பை தணிக்கிறார். இறப்பு ஓர் யதார்த்தம் என்றாலும் அதனை சந்திக்கும் மனிதருக்கு அது தரும் வழியை உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வால் உந்தப்பட்ட இயேசு அப்பெண்ணின் துயரில் பங்கு பெறுகிறார், புது வாழ்வு தருகிறார். ஆம், இயேசு வாழ்வை தர வந்தவர், அதையும் நிறைவாக தர வந்தவர். பிறர் வாழ்வு பெறுவதில் மகிழ்ந்தவர். எனவேதான் வாழ்வின் ஆதாரம் அற்றுப்போய் தவித்து நின்ற கைம்பெண் மேல் பரிவு கொண்டு வாழ்வை அருள முன்வருகிறார். உயிர் தருவதன் மூலம் மானிட உயிரின் முக்கியத்துவத்தை சூழ நின்றவர்களுக்கு உணர்த்துகிறார். நாமும் சிந்திப்போம். உயிர் கடவுளின் கொடை என்றால் அதை பறிக்கவோ சிதைக்கவோ நமக்கு உரிமையில்லை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அயராது உழைக்க வேண்டியது நமது கடமை என்பதை உணர்வோம்.
திருப்பாடல் 30.
நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11-17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே அருள் அலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் ஒரு மாபெரும் வல்லமை மிகுந்த காரியங்களை செய்து காட்டுகின்ற, ஒரு புதுமையை ஆற்றிக்காட்டுகின்ற மா மனிதனாக, கடவுள் மனிதனாக வெளிப்படுத்தப்படுகிறார். தான் இந்த உலகிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு ஆண்டவர் ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, சிறு ஊர்களாக அவர் கால்நடையாக பயணம் செய்து ஒவ்வொரு ஊரிலும் இருந்த தான் கண்ட மனிதர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை, இறை அரசனுடைய விழுமியங்களை அவர் மக்களுக்கு போதித்ததோடு மட்டுமல்லாமல் நல்ல அரிய பெரிய காரியங்களை அவர்களுக்கு செயல்படுத்தி காட்டுகிறார். குறிப்பாக நோயின் பிடியில் இருந்த மக்களுக்கு அவர்களை ஆட்டி படைத்து நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பார்வை இழந்த அந்த சகோதர சகோதரிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்களை தொட்டு அவர்களுக்கு பார்க்கின்ற அந்த திறனை மீண்டுமாக கொடுக்கிறார். கால்களை இழந்து நடக்க இயலாத மனிதர்களுக்கு தனது வல்லமையினால் அவர்கள் மீண்டும் துள்ளி குதித்து ஓடக்கூடிய அந்த வல்லமை அவர்களுக்கு தருகிறார். இவ்வாறு பலவிதமான காரியங்களை, தீய ஆவியின் பிடியில் இருந்தவர்களுக்கு அந்த தீய ஆவியினுடைய கொடுமைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இன்னும் அதிகமாக சொல்லப்போனால், இறந்து போன மனிதர்களை, இந்த வாழ்க்கையை இந்த உலகிலே முடிந்து விட்டது என்ற நிலையில் இருந்தவர்களையும் கூட தனது வல்லமையினால் அவர்களுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கிறார். கல்வாரி மலையிலே, சிலுவையிலே, சாகும் தருவாயிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த ஆண்டவர் இயேசுவை, அவருக்கு அருகிலே இருந்த அந்த கல்வனோடு அங்கிருந்த மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து, இறந்தவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தாயே, உன்னையே நீ காப்பாற்றிக்கொள் என்று ஏளனம் செய்கின்ற அந்த நிலையிலே இவர்கள் இவர் செய்த நல்ல காரியத்தை அவரை கேவலப்படுத்துகின்ற விதத்திலே, ஏளனம் செய்கின்ற விதத்திலே அந்த மக்கள் அவரை எள்ளி நகையாடியதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இந்த இவ்வாறு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்த இயேசு நயின் என்ற ஊருக்கு தன் சீடர்களோடு இணைந்து அந்த ஊரினுடைய நுழைவாயிலே அவர் நடந்து செல்கிறார். அங்கே கூட்டமாக ஒரு ஏழை விதவை, அவருடைய ஒரே மகன் இறந்து போகிறான். அந்த இறந்த குழந்தையை, பிள்ளையை அங்கிருந்த அந்த ஊரார் அத்தனை பேரும் சேர்ந்து தூக்கிக் கொண்டு அவனை அடக்கம் செய்வதற்காக அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டு, ஐயோ, என் வாழ்க்கை முடிந்துவிட்டதே, எனக்கென்று இருந்த என் கணவனும் இன்று என்னோடு இல்லை, எனக்கு ஆறுதலாக இருந்த என் மகனும் எனக்கு இல்லையே என்று சொல்லி மாரிலே அடித்துக் கொண்டு அழுது கொண்டு நடந்து கொண்டிருந்த அந்த விதவையை பார்த்து இயேசு மனம் இறங்கியவராக, அழுதவராக அந்த இறந்த மகனுடைய அந்த பாடையின் அருகிலே சென்று, அவர்தாமே அந்த கைம்பெண்ணினுடைய, ஏழை விதவையினுடைய நிலையை பார்த்து கண்ணுற்று அவள் மீது இரக்கம் கொண்டு, பரிவு கொண்டு அந்த ஒரே மகனுக்கு இவர் உயிர் தருகிறார். இந்த நிகழ்வினை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இதேபோன்று மற்றொரு நிகழ்வினை பழைய ஏற்பாட்டிலே எலியா என்ற இறைவாக்கினர் வாழ்ந்த நாட்களிலே அவர் தங்கியிருந்த வீட்டிலே இதேபோன்று ஏழை விதவையினுடைய ஒரே மகன் இறக்க அவர் கடவுளிடத்திலே கெஞ்சி மன்றாடி அந்த பையனுக்கு அவர் உயிர் கொடுத்ததை நாம் முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். கடவுள் நாம் செய்கின்ற ஜபங்களுக்கு பதில் சொல்வார். நாம் கேட்கின்ற மன்றாட்டுகள் எல்லாம் அவர் உடனே நமக்கு பதில் தருகிறார். எனக்கு நல்ல சுகம் வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், எனக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், என் மகளுக்கு நல்லதொரு இடத்திலே திருமணம் நடைபெற வேண்டும், என் மகளுக்கு நல்ல சுக பிரசகம் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு விரைவிலே நல்லதொரு குடியிருக்கின்ற ஒரு வீடு கிடைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் எவ்வளவோ வேண்டுதல்களை கடவுளிடத்திலே நாம் சமர்ப்பிக்கிறோம். பல நேரங்களிலே நமது வேண்டுதல்கள் உடனடியாக கிடைக்கிறது, பல நேரங்களில் சில மாதங்கள் ஆண்டுகள் கழித்து கிடைக்கிறது, சில கிடைப்பதே கிடையாது. இது சாதாரணமாக நமது உலகிலே நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு சம்பவம். ஆனால் இங்கு பார்க்கின்றோம், அந்த அம்மா கேட்கவே இல்லை, ஆண்டவரே என் மகனுக்கு உயிர்த்தா என்று அவள் கேட்கவில்லை. இன்னொரு பகுதியிலே பார்க்கிறோம், லாசர், இறந்த லாசர், இயேசுவின் நண்பன், அவர் மரித்து அவன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான். அங்கே அவனை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு அங்கு செல்கிறார். மூன்று நாள் ஆகிவிட்டதே, நாற்றம் எடுக்கும் என்று அவனுடைய தங்கை சொல்கிறாள். இருப்பினும் ஆண்டவர் அவன் மீது கொண்ட அன்பினால் அவனுக்கு உயிர் தருகிறார். மரித்து போன அந்த ஜபக்கூட தலைவனுடைய மகளுக்கு இயேசு தானாக முன் சென்று அவள் இறக்கவில்லை, தூங்குகிறாள், தைரியமாயிரு என்று சொல்லி அவளை இறந்த அந்த குழந்தையை அவளுக்கு உயிர் கொடுக்கிறார். இந்த ஒவ்வொரு சிறு குட்டி நிகழ்வுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பல நேரங்களிலே நமது வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரங்களிலே கடவுள்தாமே முன்வந்து நமக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வை அவர் தருகின்ற சம்பவத்தை, நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். பல நேரங்களில் நாமும் அதை அனுபவித்திருக்கிறோம். அதனால்தான் கடவுளை இரக்கத்தின் ஆண்டவர் என்று சொல்கிறோம். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அளவிட முடியாத இரக்கம். தூய பவுலடியார் இயேசுனுடைய அன்பினுடைய அகலத்தை, உயரத்தை, ஆழத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அளவிட முடியாத அன்பு கொண்டவர், அளவிட முடியாத இரக்கம் கொண்டவர், எதையும் மன்னிக்கக்கூடியவர், எதையும் நமக்கு செய்து கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் யோவான் நற்செய்தியிலே இயேசு சொல்வார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அவரிலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது, அவரோடு இணைந்து நாம் வாழ்கின்ற பொழுது, நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் நாம் நமக்கு தேவை என்று கடவுளுக்கு படுகின்றதோ, அதை உடனடியாக நாம் கேட்காமலே செய்கின்றவர்தான் கடவுள். இரக்கத்தின் கடவுள், அன்பின் கடவுள். என் அன்புக்குரிய இனிய இதயங்களே, மனிதர்களாகிய நாம் எதையுமே எதிர்பார்த்துதான் அன்பு செய்வோம், இரக்கம் காட்டுவோம். ஆனால் கடவுள் எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு எது உடனடியாக தேவை என்பதை அவர் உணர்ந்த அந்த நொடியே நமக்கு உதவி செய்பவர்தான் கடவுள். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அறிந்தவர்தான் கடவுள். இதோ இந்த ஏழை கைமனுடைய நிலையை உணர்ந்த உடனே அவளுக்கு தன் மகனை திரும்பி தருகிறார். அத்தகைய மனநிலைதான் கடவுளின் மனநிலை. நாம் கடவுள் மீது எந்த அளவுக்கு அசைக்க முடியாத பற்றும் நம்பிக்கையும் நாம் வைத்து வாழ்கின்றோமோ, அந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் நாம் வேதனை நேரங்களில் எல்லாம் நிச்சயமாக நாம் முழு விடுதலை அடைவோம் என்பதிலே ஐயமில்லை. எனவே இந்த நாளிலே இனிய இதயங்களாகிய நாம் நம்மையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாக்கின்ற அந்த உன்னத தேவனிடத்திலே, கடவுளிடத்திலே நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து அவரது இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நிச்சயமாக நிறை மகிழ்ச்சியை, நிலையான சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
வேரித்தாஸ் தமிழ்பணி திருச்சபை செய்திகள். உரிமை மீறல்களிலிருந்து சிறாரை பாதுகாக்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற திருத்தந்தை பிரான்சிஸ் ஊக்குவிப்பு. இச்செவ்வாய் காலையில் புனித மார்த்தா இல்ல ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட ரோம் கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் சிறார் பாதுகாப்பு மையத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் ஜெர்மன் நாட்டு இயேசு சபை அருட்பணியாளர் பேராசிரியர் ஹான்ஸ் அவர்களை இத்திருப்பலிக்கு பின்னர் சந்தித்த பிரான்சிஸ் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த அருட்பணியாளர் இப்பணியை தொடர்ந்து செய்யுமாறு ஊக்குவித்தார். திரு இருதய திருநாளன்று தென்கொரியாவில் 600க்கும் அதிகமான அருட்பணியாளர்களும் ஆயர்களும் நடைபயணம். நடைபெறும் நம்பிக்கை ஆண்டையும் June 7 கொண்டாடப்படும் இயேசு கிறிஸ்துவின் மிக புனிதமான திரு இருதய திருநாளில் அருட்பணியாளர்கள் புனிதமடைய கடைபிடிக்கப்படும் உலக வேண்டுதல் நாளையும் இணைத்து கொண்டாட தென்கொரியாவில் 600க்கும் மேற்பட்ட அருட்பணியாளர்களும் ஆயர்களும் நடைப்பயணமாக திருத்தலங்களுக்கு செல்கின்றனர். இந்த நடைப்பயணம் அருட்பணியாளர்களின் கடமைகளை உணர்த்துவது மட்டுமல்லாமல் தென்கொரியாவில் நம்பிக்கையை விதைத்த மறைசாட்சிகளை மக்களுக்கு மீண்டும் நினைவுறுத்தும் ஒரு முயற்சியாகவும் அமைகிறது என்று பேராயர் ஆண்ட்ரூ ஃபைட்ஸ் செய்தியிடம் கூறினார். நடைப்பயணம் முழுவதும் தென்கொரிய மறைசாட்சிகளின் வாழ்விலிருந்து சிந்தனைகள் வழங்கப்படும் என்றும் திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியுடன் இந்த நம்பிக்கை ஆண்டு பயணம் முடிவடையும் என்றும் மியோடாங் உயர் மறைமாவட்டம் அறிவித்துள்ளது. இந்த நடைப்பயணத்தின் ஒரு முக்கிய கருத்தாக வட மற்றும் தென்கொரிய நாடுகளின் ஒற்றுமையும் வடகொரிய மக்களின் நல்வாழ்வும் அமையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலை வழிபாடுகளை விடுத்து இறைவனிடம் முழுமையான அன்பு கூறுவதே உண்மை கடவுளிடம் நம்மை அழைத்துச் செல்லும் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒவ்வொருவரும் தம் வாழ்வில் சிறிதாக அல்லது பெரிதாக சிலைகளை உருவாக்கி வழிபடுகிறோம். இச்சிலைகளை விடுத்து இயேசு சொல்லித்தந்தது போல் இறைவனிடம் முழுமையான அன்பு கூறுவதே உண்மை கடவுளிடம் நம்மை அழைத்து செல்லும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வியாழன் காலை திருப்பலியில் கூறினார். இறைவனை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு கூறுவதே முதன்மையான கட்டளை என்று மார்க் நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள பகுதியை மையமாக்கி மறைவுரை வழங்கினார். இறைவனை இவ்விதம் முழுமையாக அன்பு கூறுவதற்கு தடையாக பல போலி சிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். அதனால் இறையாட்சியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறோம் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். நம் மனதில் ஒளிந்திருக்கும் பல்வேறு சிலைகளை முற்றிலும் அகற்றி இறைவனை முழுமையாக அன்பு கூறுவதற்கு இயேசு நமக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவரிடம் ஜபங்களை எழுப்புவோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைவுரையை நிறைவு செய்தார். திருத்தந்தையின் புதன் பொது மறைபோதகம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நம் மறைபோதகம் உலக சுற்றுச்சூழல் நாளன்று இடம்பெறுகிறது. இறைவனின் கட்டளைகளுக்கு இயைந்த வகையில் நாம் எவ்வாறு இந்த பூமி மீது அக்கறை கொண்டுள்ளோம், இப்பூமியை உழுது பயிரிடுவதில் நம் பொறுப்புணர்வுகள் என்ன என்பது குறித்து இந்நாளில் சிந்திப்பது மிகவும் பொருத்தமுடையதாக இருக்கும். இயற்கை சுற்றுச்சூழலை மதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. அதேவேளை மனித குடும்பத்தின் அனைத்து அங்கத்தினர்களோடு ஒருமைப்பாட்டை கொண்டிருக்கவும் அவர்களுக்குரிய மதிப்பை காட்டவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவை இரண்டும் மிக நெருங்கிய தொடர்புடையவை. இன்று நாம் சந்தித்து வரும் நெருக்கடி நிலைகளுக்கு காரணம் பொருளாதார வளங்களை சரியான முறையில் நிர்வகிக்காதது மட்டுமல்ல, மனித வளங்கள் மீதான நம் அக்கறை குறித்தது மற்றும் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழும் நம் சகோதர சகோதரிகளின் தேவை குறித்தது. குறிப்பாக போதிய கல்வி, நல ஆதரவு மற்றும் சத்துணவின்றி வாடும் எண்ணற்ற குழந்தைகள் குறித்ததும் ஆகும். இன்று அதிகாரத்தை கொண்டிருப்பது மனிதன் அல்ல, மாறாக பணம் கடவுள் பணத்திடம் இவ்வுலகை ஒப்படைக்கவில்லை, மாறாக நம்மிடம்தான் ஒப்படைத்தார். இன்றைய உலகில் ஆண்களும் பெண்களும் நுகர்வு கலாச்சாரத்திற்காக லாபத்திற்காக தியாகம் செய்யப்படுகிறார்கள். அருகாமையில் உள்ள ஒரு தெருவில் ஒருவர் குளிரில் வாடி இறந்தால் அது நமக்கு செய்தி அல்ல. உலகின் பல பகுதிகளில் உணவின்றி குழந்தைகள் வாடினால் அதுவும் செய்தியாவதில்லை. இது ஒரு சாதாரண நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது. இருக்க வீடின்றி குளிரால் ஒருவர் மடிவது செய்தியாக தெரியாத போது ஒரு நகரின் பங்கு சந்தையில் 10 வீழ்ச்சியடைவது பெரிய செய்தியாக துன்பகர நிகழ்வாக நோக்கப்படுகின்றது. இவ்வாறே மனிதர்கள் முக்கியத்துவமின்றி ஒதுக்கப்படுகிறார்கள், தேவையற்ற ஒன்றாக கருதப்படுகிறார்கள். பலர் பசியால் வாடும்போது நுகர்வு கலாச்சாரமும் பொருட்களை வீணாக்கும் கலாச்சாரமும் உணவு உட்பட விலைமதிப்பற்ற வளங்களை வீணாக்குவதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு நம்மில் சிலரை தள்ளியுள்ளது. நன்னெறி அடிப்படையில் எழும் இத்தீவிர பிரச்சினை குறித்து ஆழமாக சிந்திக்க நான் அழைப்பு விடுக்கின்றேன். நம் சகோதர சகோதரிகளின் மீதும் இந்த பூமியின் மீதும் நாம் கொண்டிருக்கும் ஒன்றிணைந்த கடமையில் ஊறிய ஒருமைப்பாட்டுணர்வுடன் நன்னெறி அடிப்படையில் எழும் இத்தீவிர பிரச்சினையை ஆழமாக சிந்திக்கும்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். இவ்வாறு இப்புதன் பொது மறைபோதகத்தை வழங்கிய திருத்தந்தை அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசிரியரையும் அளித்தார். செய்திகளை வாசித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6164, லஸ் கோயில் சாலை, சென்னை 4. வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள். நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட்சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.